ஜீவன் உள்ளவரை உம்மை பாடிடுவே, என் ஆயுள் காலமெல்லாம் உமக்காய் வாழ்ந்திடுவே. என் ஜீவன் உள்ளவரை உம்மை பாடிடுவேன், ஆயுள் காலமெல்லாம் உமக்காய் வாழ்ந்திடுவே. துன்பம் என்னும் உலை வழியாய் என்னை நீ தேர்ந்தெடுத்தீர். துன்பம் என்னும் உலை வழியாய் என்னை நீ தேர்ந்தெடுத்தீர். காயங்களை ஆற்றிவிட்டீர், கண்ணீரை துடைத்து விட்டீர். உம்மில் என்றுமே மகிழ்ந்திருப்பேன், உம்மில் இணைந்து கனி கொடுப்பேன். என் ஜீவன் உள்ளவரை உம்மை பாடிடுவேன், ஆயுள் காலமெல்லாம் உமக்காய் வாழ்ந்திடுவேன். என் ஜீவன் உள்ளவரை உம்மை பாடிடுவேன், ஆயுள் காலமெல்லாம் உமக்காய் வாழ்ந்திடுவேன்.
தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூயாவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
அன்புக்குரியவர்களே, இன்று திருத்தூதர் மத்தியாவினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். யூதாசுக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தூதர் மத்தியா. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் தன்னுடைய பணிக்காக. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தங்களையே முழுவதுமாக கடவுளுக்காக அர்ப்பணிக்கும் பொழுது அவர்கள் மா மனிதர்களாக புனிதர்களாக மாறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று ஒரு சிறப்பான ஒரு மா மனிதரை பற்றி தான் நான் இந்த நேரத்தில் உங்களிடம் பகிர விரும்புகிறேன். இன்றைய இந்த நச்சீதிக்கு முன் மொழியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கடவுள் சொல்கிறார் யோவான் 15:16 இருக்கக்கூடிய வசனம், நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன், நீங்கள் கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஏற்படுத்திய ஒரு மாபெரும் மனிதராக இருக்கக்கூடியவர் அருள்தந்தை ஆல்பர்ட் அவர்கள். இன்றைக்கி நிறையா பேர் பிரசங்கம் வைக்கிறோம், நிறையா விஷயங்களை சொல்கிறோம். ஆனால் நம்ம சொல்கிற விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயலில் நாம் பின்பற்றுகிறோமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது மிகவும் கடினமான ஒரு விஷயம் கூட. நீங்கள் அருள்தந்தை ஆல்பர்ட் அவருடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்குறீங்க, நிறையா அவருடைய மறையுறையால் ஈர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். சில பேருக்கு கூட டவுட் இருக்கும், ஃபாதர் இவ்வளோ பேசுகிறாரு ஆனால் செயலில் எப்படி அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம். நாங்கள் அவரோடு இணைந்து அவரோடு வாழ்ந்து அனுபவித்து கொண்டிருக்கிறோம். தான் எதை சொல்லுகிறாரோ அதைத்தான் தன்னுடைய செயலிலும் பின்பற்றுகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் யாராவது ஒருவருக்காவது நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சு வாழ்ந்துட்டோன்னு வச்சுங்களேன், நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கும். அதே போல் யாராவது ஒருவருக்கு கூட நாம் தீமை நினைக்காமல் வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கை வந்து அர்த்தமுள்ள வாழ்வாக மாறிவிடும். ஆனால் அருள்தந்தை ஆல்பர்ட் அவர்கள் பலருக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வெறும் தன்னுடைய மறையுறையால் ஆன்மீகத்தில் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை, நிறையா பேருக்கு பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார், அப்படி நாங்களும் அவரால் உதவி செய்யப்பட்டு பயன்பெற்று கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களை, தன்னுடைய வாழ்க்கையில் தான் சொல்வதை செயலில் பின்பற்றுகிற ஒரு அற்புதமான மனிதரை நாங்கள் அவரோடு பயணிப்பதற்கு கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஏன் இப்போ இவ்வளோ அருள்தந்தை ஆல்பர்ட்டை பற்றி இந்த நேரத்தில் இப்படி பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஃபாதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். சில பேர் கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம். ஆம், அன்புக்குரியவர்களே, இன்று கடவுள் அவரை ஏற்படுத்திய நாள். அருள்தந்தை ஆல்பர்ட் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை இன்று கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சிறப்பாக அவருடைய பணிக்காக, அவருடைய நலனுக்காக, அவருடைய தாய்க்காக, அவருடைய உற்சாக உறவினருக்காக இந்த நேரத்தில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். நமக்காக அவர் தினந்தோறும் மன்றாடுகிறார். பல வேளைகளில் உபவாசம் இருந்து நமக்காக, நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுகிறார். நான் கூட நிறையா அவரை பார்த்து ஆச்சரியப்படுவேன். ஃபாதர் பயங்கர ஓடிக்கிட்டே இருப்பார், நிறையா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். இதில் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்துட்டு கால் பண்ணிவிட்டு அவங்களுடைய குடும்ப கஷ்டங்களை சொல்லும் பொழுது அதற்கும் நேரம் கொடுப்பார், பொறுமையாக கேட்பார். அவங்களுக்கு வந்து ஆறுதல் கொடுக்கறதா இருக்கட்டும் சரி, அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதா இருக்கட்டும் சரி, நான் சொல்லி ஃபாதர் என்னால் அதில் முடியாது அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்வை கடவுளுக்காக முழுமையாக அர்ப்பணித்த ஒரு மாமனிதர் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். ஆகவே இந்த நாளில் சிறப்பாக அருட்தந்தையினுடைய நலனுக்காக, உடல் நலனுக்காக, ஆன்ம நலனுக்காக, அவருடைய பணிக்காக ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களை இந்த திருப்பலியிலே தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி மனம் அருந்துவோம்.
எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனில் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வல பக்கம் வீற்றிடுபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
ஜெபிப்புமாக. இறைவா, புனித மத்தியாவை திருத்தூதர் குழுமத்தில் இணைத்து கொண்டீரே. இப்புனிதரின் பரிந்துரையால் உமது அன்பை சுவைத்து மகிழவும், நீர் தேர்ந்து கொண்டவர்களின் கூட்டத்தில் இடம்பெறவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். முதல் வாசகம். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 15-17 மற்றும் 20-26 முடிய. ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதரர் சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வழியாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடி புகாதிருப்பாராக என்றும், அவனது பதவியை வேறு ஒருவர் எடுத்து கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு, மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தெரிந்தெடுக்க வேண்டுமென இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அஞ்சிடே ஆற்றலான ஆண்ட கண்டவர் அருள் பொழிந்தென்னை தேர்ந்தெடுத்தார். அஞ்சிடே நஞ்சிடே ஆண்டவர் இருக்கையில் அஞ்சிடே ஆற்றலான ஆண்டவர் அருள் பொழிந்தென்னை தேர்ந்தெடுத்தார். ஆற்றலான ஆண்டவர் அருள் பொழிந்தென்னை தேர்ந்தெடுத்தார். அல்லேலு 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 அல்லேலூயா இயேசுவை போற்றுங்கள். அல்லேலு 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 அல்லேலூயா இயேசுவை போற்றுங்கள். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலு 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 அல்லேலூயா இயேசுவை போற்றுங்கள். அல்லேலு 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 அல்லேலூயா இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 9-17 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த இறைவார்த்தை வழியாக நாம் தேடி நிற்கிறோம். இன்று தாய் திருவை நாம் முன்னறிவித்திருக்கிறது போல தாய் திருவை புனித மத்தையா திருத்தூதருடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்த மத்தையா திருத்தூதர் யார் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்கும். இவர் 12 பேரில் ஒருவராக சேர்த்து கொள்ளப்பட்ட ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம். இந்த 12லிருந்து ஒன்று கழிந்து சென்றது. அதில் அந்த இடத்தை நிறைவு செய்ய, அந்த 12 அவர்கள் நிறைவு செய்ய முயற்சித்த பொழுது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தின் வழியாக இணைந்தவர் தான் புனித மத்தையா. பைபிளில் நம்ம படித்தா நல்லா தெரியும். இரண்டு பேர் அந்த இடத்திற்காக தேர்வு செய்யப்படுறாங்க. இதில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம், அவங்க இந்த இரண்டு பேரில் யார் சிறந்தவர், யார் அல்லது கடவுளுடைய தேர்வுக்கு உட்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்குற பொழுது, இரண்டு பேருமே சிறந்தவர்கள் என்கிற நிலையில் இருக்கிறாங்க. இரண்டு பேருமே நிறைவான ஆசீர்வாதத்தில் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் திருவுளம் பார்க்குறது, அதாவது சீட்டு குலுக்கி போட்டு கடவுளுடைய திட்டத்தை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இந்த ஒரு வழியை பயன்படுத்துவதுண்டு. அது தவறு என்று சொல்ல முடியாது, அதே சமயம் அது எல்லா நேரமும் சரி என்றும் சொல்ல முடியாது. அதாவது இந்த இந்த உதாரணத்தை காட்டுவாங்க, திருத்தூதர்களே பாருங்கள் சீட்டு குலுக்கி போட்டு தான் எடுத்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. அவர்கள் இரண்டு பேரை அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க, யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, யுஸ்து என்னும் பெயரும் உண்ட மற்றவர் மத்தியா. அப்போ இரண்டு பேர் பர்சபா மத்தியா ரெண்டு பேரையும் அவங்க தெரிவு செய்த பொழுது அவங்களுக்கு வந்து இவங்களை தெரிந்தெடுக்க முடியாத ஒரு நிலை இருந்தது அப்படின்னா, இரண்டு பேருமே நிறைவான ஆசீர்வாதங்களாக இருந்தாங்க. ரெண்டு பேருமே நிறைவான ஒரு கடவுளுக்கு வந்து போட்டி போட்டு அந்த அடையாளமாக சாட்சியாக இருக்கிறதுல முன்னிலை வகித்தாங்க. அதனால தான் இந்த இரண்டு அடையாளங்களுமே நல்ல அடையாளங்களாக இருந்தது. இன்றைக்கி நாம் தேர்ந்தெடுக்கிற சில முடிவுகளில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல இதே போல் இரண்டுமே நலம் பயக்கக்கூடியதாக இருக்கிறதா, கடவுளை சார்ந்திருக்கிற அடையாளமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இரண்டில் எது கடவுளுடைய விருப்பம்னு நம்ம கேட்கலாம். ஒன்று தீமை, ஒன்று நன்மை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த தீமையை விளக்கக்கூடிய ஆற்றல் நமக்கே வரணும். இப்போ யூதாஸ் வந்து தீமையில் இருந்தால் அவனை அவங்க என்ன செய்யலை, சரி பரவாயில்ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து அந்த எண்ணிக்கையை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோசிக்கலை. அவரை விளக்கிவிட்டு அந்த பெயரை விளக்கிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, நன்மையை அந்த இடத்துல வைக்க முயற்சிக்கிறாங்க. பாருங்கள் இந்த இரண்டு இந்த நற்செய்தியில் வரக்கூடிய இரண்டு தளங்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று தீமையின் தளம், ஒன்று யூதாஸினுடைய அந்த அழிவின் தளம், இன்னொன்று ஆற்றலின் தளம். ஆண்டவருக்காக ஆற்றலோடு உழைக்க அவங்க என்ன செய்தாங்க, முன் வந்தவங்க. இப்போ இதில் 11 பேரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இந்த 12வது பேர் பாருங்கள், ஒரு சாய்ஸ் வருகிற போது கடவுள் இவர்களுடைய, அதாவது தான் யாரை தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் தேர்ந்தெடுக்கிற நபரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள இந்த இடத்துல சித்தமாக இருக்கிறார். இன்றைக்கி இந்த வழி மரபில் தான் நம்மளுடைய திருவவையானது கட்டப்படுகிறது. ஆகவே இந்த மத்தையா என்கிற திருத்தூதரை பார்க்கிற பொழுது ஏதோ இவர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று நம்ம நினைத்து விடக்கூடாது. இந்த திருத்தூதரை தேர்ந்தெடுக்கிற இந்த நிகழ்விலே நடக்கக்கூடிய திரு அவையினுடைய அந்த அருமையான செயல்பாடுகள் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எப்படி பாப்பரசர்கள் வந்து ஆயர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆயர்கள் குருக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட ஒரு படிநிலை வந்து ஒருவர் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரவர் தனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை உணர்ந்து கீழ்ப்படிதலோடு செயல்படுகிற ஒரு அடையாளம், திரு அவையினுடைய அடையாளமாக இந்த இடத்துல உறுதி செய்யப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் இந்த திரு அவையினுடைய குறையை நிறைவு செய்தவர் மத்தையா. அதாவது திரு அவைக்கு அந்த 12 என்கிற எண்ணிக்கை குறைவுபட்ட பொழுது அந்த 12 நிறைவு செய்தவர். இந்த வெறும் எண்ணிக்கையில் நிறைவு செய்தாரா அப்படின்னா இல்லை, நான் சொன்னது போல அவருடைய செயல்பாடுகள் நிறைவாக இருந்ததுனால அவர் அந்த எண்ணிக்கையிலே ஏற்றுக்கொள்ளப்பட தகுதியுள்ளவராக இருந்தார். அப்போது கடவுளுடைய திருப்பணிக்குள்ள திருத்தூதராகவோ அல்லது வேறு சில பணிகளுக்குள்ளே வரக்கூடியவர்களுடைய தகுதி நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த திருத்தூது செய்கிற ஒரு மனநிலை, கடவுளுக்காக ஓடி உழைக்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலையோடு செயல்படுகிற ஆற்றல். இந்த செயல்பாடு இல்லாதவங்க ஆண்டவருடைய பணியை ஏற்க தகுதியற்றவர்கள். ஆகவே தான் இந்த தலங்களிலிருந்து இவர் செயல்படுகிறவராக இருக்கிறாரா என்பதை பார்த்து எடுக்கிறாங்க. இப்போது நாங்கள் குருத்துவ பணி ஏற்கிற போது கூட ஆயரவர்கள் கேட்பாங்க, அந்த குருத்துவ பணிக்கு தயார் நிலையில் இருக்கிற அந்த குரு மாணவனை குறித்து, சகோதரரை குறித்து, தியாகோன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறவரை குறித்து கேட்பாங்க, இவர் தகுதியுள்ளவர் என்று தெரிந்து கொண்டீர்களா, அறிந்து கொண்டீர்களா அப்படின்னும் போது, இவர் எல்லா விதத்திலும் தகுதியுள்ளவர் என்று தெரிந்து கொண்டதுனால அவர் இங்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு பதில் வைத்து, அதுக்கு பிறகு தான் ஆயர் அவர்கள் அவருக்கு திருநிலை பாட்டுக்கான சடங்கை ஆரம்பிப்பார். அப்போ இது எல்லாம் இன்னும் நம்மளுடைய கத்தோலிக்க திருவையில் இந்த பாரம்பரியத்தினுடைய அடிச்சுவடுகளை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த திருத்தொண்டருடைய தேர்வு நிலையில் நம்ம எதை முன்வைத்து பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குற பொழுது அவருடைய அந்த செயல்பாடுகள், அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கறது போல் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு அதுக்கு ஒளி ஊட்டுகிறது. அப்போ இந்த தெரிவு நிலையில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த திருத்தூதர்களுடைய செயல்பாட்டுக்கான தளம் அன்பின் தளம். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நீ என்னை தெரிந்தெடுக்கல, நான் தான் உன்னை தெரிந்தெடுத்தேன். யோவான் 15 பார்க்கக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் எதுக்கு தெரிந்து கொண்டேன்? கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இறுதி பகுதியாக வருகிற இந்த வார்த்தைகளை இந்த முதல் பகுதியோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்குற போது கடவுள் உடனே நம்மளை வந்து இப்படி ஒரு கேட்டகரியில் வச்சு பார்க்கல. 19 இறைவசனம் சொல்லுது பாருங்கள், யோவான் 15:9, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். 10 அந்த 2 கடவுள் அன்பில் நிலைத்திருப்பது, அந்த அன்பை அயலாருக்கு வெளிப்படுத்துவது, பிறர் அன்பில் நம்ம வெளிப்படுத்துவது. இந்த 2 நிலைகளையும் தான் ஒவ்வொரு அழைக்கப்பட்ட திருத்தூதர் நிலையில் இருக்கிறவர்கள் அல்லது அந்த பட்டம் இல்லாமல் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் இது இருக்கணும். கடவுள் அன்பு இல்லாத நிலையில் பயணிக்கிற பிள்ளைகள் கடவுளுடைய அன்பிலிருந்து விலக்கப்படுவாங்க. இப்போ யூதாஸ் இஸ்காரியோத்து முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம். அவன் பாருங்கள், இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூயாவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. திருப்பாடலில் அது எழுதப்பட்டிருக்கிறத அவங்க முன்குறித்து காட்டுறாங்க. அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடி புகாதிருப்பாராக, அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்று எழுதப்பட்டுள்ளது என்கிறதை அவங்க நினைவு கூறுறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த யூதாசிடத்தில் இல்லாதிருந்த ஒரு மனநிலை என்ன? அவனிடத்தில் இல்லாதிருந்த ஒரு மனநிலை அன்பு மனநிலை. கடவுள் எதை சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்வதுங்கிறது அடுத்தது தான். இப்போ எல்லா திருத்தூதருக்கும் அது புரியல. எல்லா உண்மையை சொல்லணும்னா யாருக்குமே அது புரியல. இயேசு பேசினது புரியல, இவனுக்கும் புரியல. ஆனால் மற்றவங்க எல்லாம் இயேசுவின் மீது ஒரு அன்பு கொள்ள ஆரம்பித்தாங்க. ஐயோ, இந்த இயேசு இவ்வளவு காரியத்தை சொல்லுகிறாரே, இயேசு எதையும் சொல்ல முயற்சிக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு அவங்க என்ன செய்தாங்க, அன்பினால் தங்களை ஆண்டவரோடு கட்டி கொண்டார்கள். அதனால தான் அவங்களால் ஆண்டவருடைய அன்பிலிருந்து விலகி போக முடியல. மீண்டும் அந்த அன்பு அவர்களை ஒன்று கூட்டியது, கூட்டி சேர்த்தது. இந்த மனுஷன் அந்த அன்பில் இணையாமல் கடவுளுடைய அன்பை விட்டு விலகிறது எப்படின்னா, தன்னுடைய சுய அன்பில் அவன் நிலைத்திருக்கிறான். இந்த சுய அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள் தன்னைத்தானே குறித்து கவலைப்படுகிற, தன்னைத்தானே குறித்து யோசிக்கிற மனநிலையில் இருக்கிறவர்கள் வெற்றி காண முடியாது என்பது தான் இந்த நாளினுடைய இந்த திருத்தூதர் நமக்கு ஒரு அறிவுறுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறார். அப்போ இந்த யூதாசினுடைய அடையாளத்திலிருந்து நம்ம உணர வேண்டிய விஷயம், நான் என்னுடைய அன்பை பகிர கடமைப்படு. அதுதான் இயேசு சாமி செய்கிறார். தந்தை அவருடைய அன்பை எனக்கு கொடுத்திருக்கிறார், என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல. இப்போ பாருங்கள், அந்த தந்தை தன்னுடைய அன்பை மகனுக்கு கொடுக்குறாரு, அது நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். அப்போ நான் என் அன்பை உனக்கு கொடுத்துருக்குறேன், அப்போ நீ என்ன செய்யணும், உன் அன்பை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். இப்போது நிறைய பேர் சில சித்தாந்தங்கள் எல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் ஒரு சிறப்பான ஒரு கருத்து என்னென்னா, உதவி செய்கிற ஒருத்தர் ஒரு குறும்படத்தில் கூட அப்படி ஒரு செய்தியை சொன்னாங்க. ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாரு, ஒருத்தர் உதவி செய்கிறாரு. உதவி செய்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த உதவியை திருப்பி அவங்க செலுத்த வரும்போது அவர் மறுக்கிறாரு, இல்லை இந்த உதவியை நீங்கள் வேறு யாருக்காவது, உதவி தேவைப்படுகிறவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கொடுங்க, அவங்களுக்கு இந்த உதவி செய். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அன்பை வந்து செயின் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போக பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு நம்ம இந்த பக்கம் உதவி செய்கிறது நமக்கு அந்த பக்கமாக வரும் அப்படிங்கிறதையும் பல இந்த குறும்படங்கள் நமக்கு வாட்ஸ்அப்பிலலாம் வந்து நமக்கு அது வந்து கண்ணை திறந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ இது எங்கிருந்து வருகிறது, இதனுடைய ஊற்று எங்கே? பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் இதனுடைய ஊற்று ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் அதைத்தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, என் அன்பு தந்தையிடமிருந்து எனக்கு கிடைத்த அன்பை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பை பிறருக்கு கொடு. இதை கொடுக்காம நான் ஆன்மீகவாதி, நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய பணக்காரன், நீ எந்த கேட்டகரிக்குள்ளே நின்னாலும் நீ ஆண்டவருடைய அந்த திட்டத்தை அறிய முடியாது. அதனால தான் இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. உசையா 10:12 பார்க்குறோம், நீங்கள் நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கிவிட்டது. அப்போ ஆண்டவரை தேடுகிற அந்த அறுவடையின் காலத்தில் நம்ம இருக்கிற போது நம்ம என்ன செய்யணும், அன்பின் கனியை அறுவடை செய்யணும்னா நீதியை விளைவிக்கணும், விதைக்கணும். அதே போல் கலாத்தியர் 5:6 நம்ம பார்க்குறோம், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை, அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. இதுதான் அன்புக்குரிய பிள்ளைகளே, திருத்தூதர்களுக்கும் நமக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அன்பு கட்டளை. அதுதான் முதன்மையான கட்டளை, கடவுள் கொடுத்த தலை சிறந்த கட்டளை. எல்லா கட்டளையும் விட தலை சிறந்த ஒரு கட்டளை இருக்குன்னா அது அன்பு கட்டளை என்று தான் நம்ம சொல்கிறோம். அதனால தான் இன்றைக்கி இந்த அன்பு கட்டளையை கடைபிடிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். எபேசியர் 3:18 நம்ம பார்க்குறோம், இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அப்போ கடவுளுடைய அன்பினுடைய ஆழம் நீள் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அதைத்தான் சொல்கிறார், இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து. அப்போ நீ தனியாக நின்றுக்கிட்டு நான் அந்த அன்பை காட்டுறேன் அன்பை காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொய்த்தனம். அப்போது அந்த அன்பை வெளிப்படுத்த நமக்கு தலங்கள் உண்டு. கடவுள் வந்து அந்த தலங்களை நமக்கு காட்டி கொடுக்குறாரு, அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல். அதுதான் இந்த எபேசியர் 3:18 சொல்லுது, இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. இந்த அன்பு வந்து நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது. அதனால தான் பவுலடியார் குறிந்தீர்களது பட்ட திருமுகத்தில் அன்புனா என்னங்கிறத பற்றி நிறைய அவர் பேசுவார். அன்பு இதை செய்யாது, அதை செய்யாது, இதை செய்யாது, செய்யும். அப்போ அன்பினுடைய அந்த முழு நிறைவையும் அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாரு. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த காரியங்களை எல்லாம் நம்ம உற்று பார்க்கிறோம். உற்று பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீ இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தலைவர் செய்வது இன்னும் பணியாளருக்கு தெரியாது, உங்களை நான் நண்பர்கள் என்றேன். கடவுள் நம்மளை நம்ம பேர் வச்சுக்கிறோம், திருத்தூதர்கள், ஆயர்கள், பாப்பரசர், குருவானவர், ஊழியர். நாம் பல பேரை வச்சுக்கொள்ளலாம் இந்த கேட்டகரிக்காக, ஆனால் கடவுள் ஒரே கேட்டகரி தான் கொடுக்குறாரு. கடவுள் பெயரால் யார் நன்மைகளை பகிர்ந்து கொள்ளுறாங்களோ அவங்க எல்லோருமே ஆண்டவருக்கு உகந்த நண்பர்கள். இப்போ இந்த அபிஷேகத்தை பெறணும்னா நம்ம என்ன செய்யணும், அதைத்தான் இப்போ பேசிகிட்டே இருக்கிறோம். அன்பினுடைய அடையாளங்களாக மாறுங்க, அன்பின் ஆழத்தை உணர்ந்து கொள்ளுங்க. எபேசியர் 4:15 சொல்கிறது, அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். அப்போ கிறிஸ்து அந்த அன்பை அடிநாதமாக வைத்து கொண்டு அவர் எல்லா காரியத்தையும் அதன் மீது கட்டி எழுப்புறாரு. அன்பு இல்லாமல் அவர் எதையுமே செய்யலை. இப்போ நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போது இந்த செயல்பாடுகள், நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு, எதனால் போகிறீங்க, பயத்தினால போகிறீங்களா, நான் கோயிலுக்கு போகலன்னா நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு. அப்போது அதில் நமக்கு ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டி இருக்குது, ஒரு தவறான ஒரு புரிதல், அதில் வந்து அது தவறு. அப்போது நம்ம எண்ணம் தவறாக இருக்கிறது. இப்போது நம்ம ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறோம், வந்து தொலைஞ்சிட்டான் சபிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி, நம்ம வீடு கஷ்டத்தில் இருக்கும் அவன் சபிச்சிட்டானா அப்படின்னு நம்ம பயந்துக்கிட்டு செய்தோன்னா அது சாபத்தினுடைய விளைவு, அது ஆசீர்வாதம், அன்பினால் இல்லை. அப்போ ஐயோ அந்த ஐயோ மனுஷன் வந்து நிற்கிறார் பசிக்கும், ஐயோ என்னை போல தானே அவரும், என்னை மாதிரி தானே அந்த மனுஷனும். ஒரு வார்த்தையை நம்ம பேசும்போது கூட, இது வந்து வெறும் இந்த உதவி செய்கிறதுல மட்டும் இல்லை, ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது கூட, இப்போது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தவறாக பேசியிருப்பாங்க, நீங்கள் எங்கேயோ போயிருக்கீங்க, உங்களுடைய நட்பு உறவுகள் ஏதோ ஒருத்தர் ஒருத்தரை பற்றி தவறாக பேசியிருக்காங்க. இப்போ நீங்கள் அதை கேட்டுட்டு என்ன செய்யணும், இதை கொண்டு போய் அவர்கிட்ட சொன்னால் அவருக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும்னா சொல்லணும், இல்லை இதை போய் நான் சொன்னேன்னா அவர் மனம் காயப்படுவார், அவருக்கும் இவருக்கும் இருக்கிற நட்புறவு இன்னும் கெட்டு போகும் அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, அவர்கள் சொன்ன பழிப்புரையை நம்ம எடுத்து செல்லக்கூடாது. நான் என்னுடைய அருங்குடைய இல்லத்திலே கூட சொல்வது தான், பின்னாடி பேசுகிறவன் பயந்துக்கிட்டு தான் பேசுவான், பின்னாடி பேசுகிறவன் சாமியார் இப்படி அப்படின்னு பயந்துக்கிட்டு பேசுவான். அதை ஒருத்தன் கேட்டு வாங்கிக்கிட்டு வந்து என் மூஞ்சிக்கு முன்னாடி சொல்கிறான் பாருங்கள், அவன் தான் எனக்கு எதிரி. ஏன்னா இது எனக்கு உதவி செய்ய போகிறதில்லை, மாறாக இது என்னை கஷ்டப்படுத்தும். அப்போ அந்த சொல்லக்கூடிய மனுஷனிடத்தில் அன்பு இல்லை, அவனிடத்தில் இருப்பது அவனை காட்டி கொடுக்குற ஒரு வெறுப்புணர்வு, யூதாசனுடைய மனநிலை. மாறாக என்னை காயப்படுத்தக்கூடிய அந்த வேதனையின் மனநிலை. இந்த இரண்டையும் தான் தூக்கி கொண்டு இவன் பிசாசானவன் இவன் வழியாக வருகிறான். இப்போ நாம் இதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் நம்ம என்ன செய்வோம், நம்மக்கிட்ட வந்து உங்கள் அத்தை இப்படி சொன்னிச்சு, உங்கள் மருமவ இப்படி சொன்னா, உன்னுடைய மாமனார் இப்படி சொன்னார், உன் புருஷன் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு நம்மக்கிட்ட ஏதோ ஒருத்தர் நம்முடைய குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய கதையை சொல்லுகிற பொழுது நம்ம என்ன செய்கிறோம், அந்த இடத்துல அவங்க தான் நல்லவர்கள் என்பதை போல நினைத்து நிறைய நேரம் நம்ம தவறி போகிறோம். இந்த அடையாளம் ஏன்னா அவரிடத்துல நம்ம பார்க்கக்கூடியது அன்பின் அகலம் ஆழம் நீளம் அங்கே இல்லை. அப்படி இருந்ததுன்னா அவங்க என்ன செய்வாங்க, இது இந்த குடும்பத்தை பாழ்படுத்தும், அந்த மகளுக்கு இது மனவழியை ஏற்படுத்தும். அப்போ அவங்க அதை மறைப்பாங்க. அப்போ அது என்ன காரணம், அது அன்பினால், இவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அன்பினால். அப்போ அந்த அன்பினால் செய்யக்கூடிய காரியங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன், பிலமின் யூதாபுத்த திருமுகத்தில் 1:12 சொல்லுது, இவர்கள் அச்சமின்றி உங்கள் அன்பின் விருந்துகளில் கூடி உண்டு அவற்றை கரைப்படுத்துகிறார்கள். இவர்கள் தங்கள் நலனில் மட்டுமே கருத்தாய் இருப்பவர்கள். காற்றால் அடித்து செல்லப்படும் நீரற்ற மேகங்கள் கனிதரும் காலத்தில் கனிதராமல் பின்னர் வேரோடு பிடுங்கப்படும் மரங்களைப் போல இருமுறை செத்தவர்கள். பாருங்க, அச்சமின்றி உங்கள் அன்பின் விருந்துகளில். அப்போ இவங்கெல்லாம் யாருன்னா, இந்த மாதிரி கேட்டகரி இருக்கிறவங்க அன்பு இல்லாமல் செயல்படக்கூடியவங்க. சும்மா போட்டு விட்டு போவோம், அங்கே பற்றிக்கிட்டோம், அவன் அப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. அந்த குடும்பம் சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிற ஒரு மனநிலை. இதெல்லாம் வேறற்றவர்கள். இங்கே சொல்லப்பட்ட யூதா 1:12 வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்கள். அதனால தான் நம்ம 1 யோவான் 4:10 நம்ம யோசிக்கிறோம், நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. பாருங்கள், இதுதான் நம்மளுடைய அன்புக்கான லாஜிக். அவனை நான் அன்பு செய்யணும்னா அவன் எனக்கு ஏதாவது செய்திருந்தால் தான் நான் அவனுக்கு அன்பு செய்வேன் அப்படின்னா, அது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பின் தன்மை அல்ல. இட் இஸ் நாட் இன் த லாஜிக் ஆஃப் ஜீசஸ். அன்பு செய்கிறதுக்கான லாஜிக் இயேசுவினுடைய லாஜிக்கில் அது இல்லை. அப்போ இயேசுவினுடைய அந்த தன்மையில் அந்த அன்பு வெளிப்படணும்னா, அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் என் அன்பை நான் வெளிப்படுத்துவேன், நான் கொடுப்பேன் என்கிற ஒரு மனநிலை. ஏன்னா நம்ம பாவியாக இருந்தப்போ தான் இயேசுசாமி வந்து தன் அன்பை வெளிப்படுத்துகிறாரு. ஆகவே தான் நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, கடவுள் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்பதில் தான் அந்த அன்பின் தன்மை விளங்குகிறது. அப்போது நாம் என் கடவுள் எனக்கு அன்பு செய்கிறாரு, நான் இந்த அன்பை இங்கே கொடுக்குறேன். எனக்கு அவர் எனக்கு எதிராக பேசிட்டாரு, நான் வந்து டிட் ஃபார் டேட், பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண். அந்த நீதி கடவுளுக்கு முன்னாடி தோத்துறோம். அதனால தான் சொல்கிறோம், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், என்னுடைய பெரிய உள்ளத்தை காட்ட இயேசுவினுடைய உள்ளம் என்னுடைய உள்ளமாக இருக்கிறது அப்படின்னா, நான் அவர் செய்கிறதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன்னு இல்லை, அவர் என்ன செய்தாலும் மன்னித்து நான் என்னுடைய வழியை போய்கிட்டே இருக்கிறேன். நான் நன்மையினுடைய விதையை விதைத்து கொண்டே போகிறேன் அப்படின்னா, நான் அறுக்க போகிற விதையினுடைய அந்த விளைவும் நன்மையாகத்தான் இருக்க போகிறது. நான் வந்து அவருடைய காழ்ப்புணர்ச்சியை, அவருடைய பழிப்புறையை, அவருடைய வேதனையை உள்வாங்கி நானும் திரும்பி அதே இதை விதைக்கிறேன்னா, அவர் அப்படி போயிடுவார், அவர் வாழ்க்கை எப்படியோ போட்டும். ஆனால் நான் அறுக்க போகிறது அந்த வேதனை, வலி, துன்பம். அதனால தான் சொல்கிறோம், நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் நீ அறுக்க போகிற, அதனால் நீ நன்மைகளை விதைத்து கொண்டு போ அப்படின்னு நம்ம சொல்லு. இதுதான் திருத்தூதருக்குரிய ஒரு அடிப்படை பணி. இன்றைக்கு திருத்தூதர்கள்லாம் முடிச்சிட்டாங்க, 12 முடிஞ்சிருச்சு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த 12 72 மாறினாங்க. இன்றைக்கு உலகளாவிய அளவில் எல்லாரும், யாருடைய தலையிலெல்லாம் திருமுழுக்கினுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறதோ அவர்கள் எல்லோருமே ஆண்டவருடைய சீடர்களாக சீடத்திகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள், நீங்களும் நானும் தான். அப்போ நாம் என்ன செய்யணும், வாய்மூடி கண்ணை பொத்திக்கிட்டு வாயை பொத்தி நம்ம வாழ்வதல்ல, மாறாக கண்ணை திறந்து, உள்ளத்தை திறந்து, நாவை திறந்து கடவுளுக்கு நம்மை சான்று பகர்ந்து இந்த திருத்தூதர்களைப் போல கடவுளுக்கு மாட்சி அளிப்பது தான் கடவுளுக்கு விருப்பமான செயல். இந்த சாட்சியத்தை உள்வாங்கி செயல்படுத்த இந்த மத்தையாவைப் போல நாமும் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வோடு கடந்து செல்வோம். இறைவன் கண்டிப்பாக நம் அனைவருக்கும் ஆற்றலும் பலனும் தந்து வழி நடத்துவார். ஆமென்.
வளர்ச்சி பிடியில் தவித்த என்னை வளர்ச்சிப்படியில் ஏற்றிவிட்டு
உன்னை புகழ்ச்சி பாடல் பாடச் செய்து உன்னையே எனக்கு பலியாய் தந்தீர், உன்னையே எனக்கு பலியாய் தந்தீர், என்னையே உனக்கு பரிசாய் தந்தே. இதய அன்பே உனக்காய் என்று அன்பு காணிக்கை தருகின்றேன், உள்ளத்தில் உறையும் உனக்காய் நின்று நன்றி காணிக்கை தருகின்றேன், உன்னதன் உனக்கு என்னகம் காணிக்கை தருகின்றேன் தருகின்றேன். இதய அன்பே உனக்காய் என்று அன்பு காணிக்கை தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, புனித மத்தியாவின் விழாவில் உமது திருவை வணக்கத்தோடு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். இவற்றின் வழியாக முதருளின் ஆற்றலால் எங்களை நீர் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழுமில்லாமல் இறைவா, என்றும் உள்ளாயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீ. அதனால் அதனை ஆள்வதற்கு உமது திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழி நடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீரே. ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும், அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும், வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது.
வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஓற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அது திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேது ஹாரைக்கராஜ், எல்லா திருநிலையினர் ஆகியனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தாலும் சிறப்பாக இந்த நாளில தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய அருள் பணி ஆல்பர்ட் அவர்களுக்காகவும் அவருடைய உடல் சுகத்திற்காகவும் அவருடைய இந்த அற்புதமான பணிக்காகவும் இந்த நேரத்தில் அவரை உம்மிடம் ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பாண்டவரை நிறைவாக அவரை ஆசீர்வதித்திரலும் அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து தொடர்ந்து பல ஆயிரம் மக்களை தன்னுடைய மறையுரையாலும் தன்னுடைய அர்ப்பண வாழ்வாலும் அவருடைய வாழ்வை மேலும் மேலும் உயர்த்துவதற்கான அனைத்து ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் அவருக்கு தந்துள்ள வேண்டும் என்ற நேரத்தில் சிறப்பாக ஜெபிக்கிறோம். அன்பாண்டவரே, உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் உள்ளிச்சர்களும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்போ, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மூக்கு குந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவரிடம் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக அமைப்பு குழந்தைத்த வரமருள உம்மையும் மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமே ஆமே
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்துக்கு கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக,
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே தாயின் கருவில் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்தவர். உதரத்திலே உருவாக்கி கருப்பையிலே நானே உன்னை தாங்கினேன் என்று பெருமையோடு நம்மை குறித்து அறிக்கை செய்யும் ஆண்டவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுளத்தும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சகோதரி என்னை தொடர்பு கொண்டு சொன்னார்கள், உங்கள் பிறந்த நாள் வருகிறது, அந்த கொண்டாட்டத்திலே நான் வந்து கலந்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னார்கள். எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஏன்னா நாங்கள் ஃபாதர் கூட கொண்டாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்த்தாதான் தெரியும் என்ன கொண்டாட்டம்னு. பூச வைக்கிறது தான் எங்களுடைய கொண்டாட்டம். அதுக்கப்புறம் பெரிய கொண்டாட்டம்லாம் இங்கே இருக்காது. சினிமாவில் பார்க்குற மாதிரி பாட்டு பாடி ஆட்டமெல்லாம் ஆடி பெரிய விருந்து கொண்டாடுவது எங்களுடைய வழக்கம் அல்ல. மாறாக கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடவுள் இந்த நிலையிலே நம்மை உயர்த்தி இருக்கிறார். என்னை மட்டுமல்ல, உங்களையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தவர். பல்வேறு தளங்களிலே தனக்கு உகந்த பிள்ளைகளை உருவாக்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் எதிலே பெருமை அடைகிறோம்னா ஆண்டவரில் பெருமை அடைகிறோம். ஒன்றுமில்லாத நிலையிலிருந்த நம்மை ஆண்டவர் இப்படி உயர்த்தி நமக்கு திறமைகளை தந்து நம்மை அவருடைய பணித்தளத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் நினைக்கிற போது பார்க்கிற போது பெருமை அடைகிறோம். தாய்கூட தன் பிள்ளையை பெரிதாக நினைக்காது போனாலும் ஆண்டவர் நம்மை நினைத்து தான் பெற்ற பிள்ளைகளுக்கு உகந்த மரியாதையை உயர்ந்த உயர்வை கொடுக்கிறார். நாம் அவருடைய கரத்தில் நல்ல களிமண்ணாய் நம்ம கிடக்கிற போது அவர் நம்மை உயர்த்துகிறார். நன்றியோடு துதிக்கிற நேரம், நான் நன்றியோடு துதிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பிறப்பை கடவுள் உங்களை வைத்து செய்கிற மகத்தான காரியங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்லி இந்த பாடலை நினைவோம்.
கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார், உன் நம்பிக்கையை விட்டு விடாதே.
நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம்.
ஆமீங்கள் அன்பின் பரமபிதாவே, தாய் கூட மறந்து போகக்கூடிய நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது. ஆனால் உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அதே அன்போடு ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிறீர். சிறப்பாகவே நம்பிய மக்கள், நமக்கு அஞ்சு நடக்கிற மக்களுக்கு தலைமுறை தாண்டி நீர் இரக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம்.
நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம்.
ஆமீங்கள் அன்பின் ஆண்டவரே, யோவான் செய்தி 15வது அதிகாரத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த சிறப்பு கட்டளையை நினைத்து பார்க்கிறோம். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்று ஒரு புதிய கட்டளையை, அழமான கட்டளையை, அன்பு கட்டளையை கொடுத்தீரேன். இதோ இந்த அருமையான வேளையில் இந்த கட்டளையை உணர்ந்த பிள்ளைகளாக நாங்கள் ஓடி வெற்றியடைய எங்களை வெள்ளத்தால் இடைக்கட்டுவீராக.
நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah.
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இது உம்முடைய குடும்பத்தை விண்ணக குடும்பமாக மாற்ற தேவரீர் எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். மத்தையா என்கிற திருத்தூதரை உம்முடைய அன்பான அந்த திட்டத்திற்குள் இணைத்தீரே. அதே போலவே எங்களையும் நீர் ஏதோ ஒரு திட்டத்தில் இணைத்து செயல்படுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை அறிந்து அதன்படி செயலாற்றுவது தானே நீர் எங்களிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். பல வேளைகளில் நாங்கள் எங்கள் உடல் சார்ந்த, உள்ளம் சார்ந்த, உலகு சார்ந்த காரியங்களுக்குள்ளே நாங்கள் சிக்குண்டு தவிக்கிறோம் அப்பா. இதோ அந்த போராட்டங்களிலிருந்தெல்லாம் வெற்றி பெற ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிற திட்டத்தை அறிந்து செயல்பட நன்மைத்தனங்களின் ஊற்றாக மாற ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்தும். ஞானத்தின் ஆவியானவர் எங்களை நிரப்புவாராக. ஆண்டவரே எங்களுடைய இதயங்கள் எல்லாம் உம்முடைய காரியங்களின்பால் ஈர்க்கப்பட தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. பரிசுத்த தெய்வமே, நாங்கள் எடுக்கிற எல்லா காரியத்திலும் முயற்சிகளிலும் உம்முடைய தெய்வீக வல்லமை மகிமை அடையக்கூடிய அபிஷேகம் நிறைவடையக்கூடிய ஆற்றல் வெளிப்படுவதாக. ஆண்டவரே நாங்கள் எங்களுக்காக அல்ல, மாறாக உமக்காகவே ஓடி உமக்காகவே வாழ்ந்து உமக்காகவே மகிமை சேர்க்க எங்களையும் நீர் உயர்த்தி ஆசீர்வதியும். உடைய தெய்வீக கரங்களுக்குள்ளே என்னை போல செபித்து கொண்டிருக்கிற அத்துணை பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென்,
ஆமென்,
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உமது குடும்பத்தை விண்ணக கொடைகளால் தொடர்ந்து நிரப்பியருளும். புனித மத்தியாய் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் புனிதர்களோடு எங்களுக்கு பங்களித்து உமது பேரொளியில் எங்களை ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.
இறைவனின் வல்லமையோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கூறி நான் பாடுவேன், நாளுமே தேவனே உன்னை போற்றுவேன். நன்றிகள் பல கூறி நான் பாடுவேன், நாளுமே தேவனே உன்னை போற்றுவேன். நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா. நன்றிகள் பல கூறி நான் பாடுவேன், நாளுமே தேவனே உன்னை போற்றுவேன். தாயின் கருவில் என்னை தேர்ந்தெடுத்தாயே, எப்படி சொல்வே நன்றி இறைவா. தளர்ந்திடும் வேளையில் உன் கரம் தந்தாயே, நெஞ்சம் நெகிழுதே நன்றி இறைவா. காலம் முழுதும் கருணையே உன் காலடியில் சரணமே, காலம் முழுதும் கருணையே உன் காலடியில் சரணமே. நன்றிகள் பல கூறி நான் பாடுவேன், நாளுமே தேவனே உன்னை போற்றுவேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.
இஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். ஆண்டவரோடு இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, ஹாலேலூயா. வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் சேர்ந்து சொல்லுங்க ஹாலேலூயா. வீட்டில் இருந்தால் எப்படி பேசுறது, எப்படி கேட்குறது? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய இல்லத்துக்கு ஓடி வரணும். ஆமென். தர்மியான காரியத்தை துவங்கி வைத்திருக்கிற நம்முடைய ஆயர் பெருந்தகையவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். இறை பிரசன்னத்தை ஜெப பாடல்களாலே, இறை புகழ்ச்சி பாடல்களாலே நமக்கு கொடுத்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்கள், நம்முடைய தந்தையர்கள் வந்து நம்மோடு இருந்து ஜெபித்து இந்த நாளை துவங்கி நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் நாம் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடுகிறார். ஆவியானவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகளை நம்பணும். கடவுள் சொன்ன வார்த்தைகள், எங்கே இருவரும் இவரின் நாமத்திலே கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே என்ன நடக்கும்? இங்கே யார் இருப்பாங்க? என்ன எல்லாரும் அப்படியே முழிக்கிறீங்க? யார் இருப்பா? ஆண்டவர் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்ன வார்த்தையின்படியாக இப்போ உங்கள் பக்கத்தில் அவர் என்றென்றைக்கும் இருப்பார். நாங்கள் நடுவு நடுவில் அல்லேலூயா சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். அப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லிடணும், பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. எதற்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பிசாசு வந்து தூத்துக்குடியில் இருக்கிற எல்லா பிசாசும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம், பயந்துடக்கூடாது, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இங்கே தான் இன்றைக்கி அதுக்கு ஒரு பெரிய கேம்பெயின் இருக்குது. இங்கே தான் நிறைய ஆத்மாக்கள் வந்து ஆண்டவர் பக்கமாக திரும்பி இருக்கிறீங்க. அதனால் அதுக்கு வேலை எந்த இடத்துல? இந்த இடத்துல தான். பிரைஸ் தி லார்ட். வீட்டில் நாகினி நந்தினி மோகினி பார்க்குறவங்களோட இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்களெல்லாம் அதை என்ன செய்யுது, அதை ஏற்கனவே செட்டில் பண்ணிட்டு தான் வந்திருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்க்காம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறீங்க. அதனால் உங்கள் மீது அது அக்கறையாக இருக்கும். நம்முடைய ஆயர் அவர்கள் சொன்னது போல், யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி வருகிறான். அதனால் நாங்கள் நடுவில் நடுவில் இந்த அல்லேலூயா சொல்லும் பொழுது யாரெல்லாம் சொல்கிறீங்களோ உங்கள் பக்கத்தில் பிசாசு இருக்காது. அதனால் சொல்கிறேன், ஒரு தடவை ஒரு தடவை சொல்லிடுங்க, பிரைஸ் தி லார்ட். அப்பா பயமுறுத்தினா தான் சொல்கிறாங்க. பேய் பார்த்துருக்குறீங்களா? பேய் பார்த்துருக்குறீங்களாப்பா? பார்த்ததில்லையா? கண்ணாடியில் போய் பாருங்கள். பேய் வரும்னா பாவசங்கீர்த்தனம் கேட்பதற்கு ஒப்புரவு அருட்சனத்துக்கு பாவசங்கீர்த்தன தொட்டியில் ஃபாதர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. பாவ அறிக்கை செய்ய தயாரித்த நிலையில் இருக்கிறவங்க தயவு செய்து போய், நீங்கள் அப்படியே பேச்சு வாக்கில் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம், நீங்கள் போய் பாவ அறிக்கை செய்து கொள்ளலாம். இந்த வாய்ப்பை தவற விட்டுவிடக்கூடாது. குருக்கள் உங்களுக்காக இருக்கிற போதே நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்டவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்றதை அறிந்து நம்ம செயல்படணும். பிசாசு இருக்கிற இடங்களை அறிந்து நம்ம ஒதுங்கி போகணும். ஆண்டவர் இருக்கிற இடங்களை பார்த்து நம்ம அணுகி செல்லணும். பிரைஸ் தி லார்ட் ஹாலேலூயா. தவக்காலம், தவக்காலம் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு ஒரு வேதனையின் காலமாக நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா ஏன் வேதனையின் காலம்? படுபாவீங்க, கறியை தின்னக்கூடாதுன்றாங்க, அதை தின்னக்கூடாதுங்கிறாங்க, இதை தின்னக்கூடாதுங்கிறாங்க, எப்படா இந்த ஈஸ்டர் வரும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஆவலாக ஈஸ்டருக்கு காத்திருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா எவ்வளோ பேர் காத்திருக்கிறாங்க? எல்லோரும் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், நாங்களும் அதுக்கு தான் காத்திருக்கிறோம். ஒரு புனிதர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஃபுல்டன் ஷீனுங்கிற ஒரு பேராயர் இருந்தாங்க இல்லையா, ஃபுல்டன் ஷீன் அப்படின்னு நிறைய மறைவுரை கொடுத்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, பெரிய வெள்ளி இல்லாமல் உன் வாழ்வில் உயிர்ப்பு இருக்க முடியாது, குட் ஃப்ரைடே இல்லாமல் ஈஸ்டர் சண்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. அப்போ குட் ஃப்ரைடேனா என்ன? குட் ஃப்ரைடே வரப்போகுது, ஆனால் அதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் ஒரு குட் ஃப்ரைடே இருக்கணும். அந்த குட் ஃப்ரைடே தான் இந்த ப்ரேயர் மீட்டிங். பிரைஸ் எல்லாம். இது ஒரு பாலைவன அனுபவம். 40 நாள் நம்மளால் போக முடியாது பாலைவனத்திற்குள்ளே. ஆண்டவர் கொடுக்குற வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்மை ஒடுக்கி, ஊனை ஒடுக்கி, உடலை ஒடுக்கி, நம்முடைய ஆத்மாவை சீர்தூக்கி பார்க்க அழைக்கிற காலம். புனித ஃப்ரான்சிஸ் டி சேல்ஸ் சலேசியாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் மீக்கன் ஹம்பிள் செயின்ட். அவர் அவர் மிலான் நகரத்தில் இருக்கிற போது ரொம்ப அருமையான ஒரு ஆயராக இருந்தார். எளிய மக்கள் மீது அவர் ரொம்ப அக்கறையாக இருந்தார், ரொம்ப அன்பாக பேசுவார். ஹி இஸ் நோன் அஸ் அ மீக்கன் ஹம்பிள் செயின்ட், ஜென்டில் செயின்ட். அவர் அவர் சொல்கிறார் பாருங்கள், எல்லா காரியத்திலும் பொறுமையாயிரு, ஆனால் உன்னோடு முதலில் அதை ஆரம்பிக்கணும். முதல்ல நம்மள்கிட்ட ஆரம்பிக்கணும். You be patient in everything, but let it start with you first. அப்படி சொல்கிறார். அப்போ நம்ம இந்த ஆயர் அவர்கள் முன்னுரையில் எல்லாத்துக்கும் ஒரு ஆயர் கோடு போட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம என்னென்னு பேச போகிறோமோ அதெல்லாம் அழகாக அவங்க பாயிண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதைத்தான் நான் எலாபரேட் பண்ண போகிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க என்ன, நம்மை குறித்த ஒரு ஆய்வு, நம்மை குறித்த ஒரு சிந்தனை. நிறைய நேரம் பிசாசு என்ன செய்வான், நம்மளை அடுத்தவங்களை பார்க்க வைப்பான். பிறர் அன்பு எப்போதும் இருக்கணும், ஆனால் அந்த தவக்காலத்தில் மட்டும் சுயநலம் இருக்கணும். பிரைசலம் தவக்காலத்தில் மட்டும் என்ன சுயநலம், பாவத்தை பார்க்கும்போது நம்மளை மட்டும் பார்க்கணும். ஒரு அம்மா தியானத்துக்கு வந்துட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு. எங்கள் அருங்குடையில் அப்போது ஒரு டாக் முடிச்சோன்னு கூப்பிட்டு கேட்டு என்னம்மா பிரச்சனை, திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். இல்லை என் ஓட்டுக்கார் ஒழுங்காக கவனிக்கிறாரான்னு பார்த்தேன். பிரைஸ் ஹலோ. இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளை முதல்ல பார்க்கணும். வீட்டுக்குள்ளே ஒருத்தர் நல்லா இருந்தாங்கன்னா அந்த வீடை என்ன செய்ய முடியும், அவங்க கட்டி எழுப்ப முடியும். பார்வையற்றவர் பார்வையற்றவருக்கு என்ன செய்ய முடியாது, வழிகாட்ட முடியாது. புலம்பல் புலம்பலைத்தான் விளைவிக்கிறது. சின் பிரீட்ஸ் சின் அப்படின்வாங்க, பாவம் பாவத்தை விளைவிக்கும். அதனால் நீங்கள் ஒருத்தராவது உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன செய்திருங்க, நீங்கள் நல்லவளாக மாறி ஆண்டவருக்குரிய பிள்ளையாக நின்று கொள்ளுங்க. நாங்கள் தான் சொல்வோம், தவக்காலம் என்பது ஏதோ பாவத்தை கழுவிட்டு திருப்பி போய் பாவம் செய்கிறதுக்கான காலம் அல்ல. தவக்காலம் என்பது உன் அருள் நிலையில் ஒரு படி உயர போகிற நாட்கள். பிரைஸ்தலாம் குரோயிங் இன் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், குரோயிங் இன் கிரேஸ். இந்த தவக்காலம் என்பது நம்ம ஆசீர்வாதத்தில் ஒரு படி மேலே போகணும். பாருங்கள், நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஒரு ட்ரெஸ்ஸு போட்டோம், என்ன ட்ரெஸ் போட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் சாப்பாடு, பால் உணவு சாப்பிட்டோம், அம்மா நல்லா பிணைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர உன் உணவு மாறிச்சு, உன் உடை மாறியது, உன்னுடைய எல்லாம் மாறியது, உன்னுடைய செயல்பாடு மாறியது, உன்னுடைய பேச்சு மாறியது, உன்னுடைய நண்பர்கள் மாறினார்கள். அந்தந்த லெவலுக்கு நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தோம், எல்லாம் மாறியது. ஆனால் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை மாறியதான். அப்போ பார்த்த அந்த ஞாயிற்றுக்கிழமை பூசை அதே மூலையில் போய் உட்காருவேன், இப்பையும் இடம் மாற்றாமல் அதே மூலையில் தான் உட்காந்துருக்கிறேன். ஆன்மா போதும், ஞாயிற்றுக்கிழமை பூசை பார்த்தா போதும். நிறைய பேர் எங்ககிட்டே வந்து சொல்லுவாங்க, போதும் ஃபாதர் ஞாயிற்றுக்கிழமை பூசை, ஒரு நாள் பார்த்தா ஆண்டவருக்கு நிறைவாக கொடுத்துட்டா பத்தாதா. ஓகே, அதையாவது செய்யுங்கன்னு தான் நம்ம திருச்சபை வலியுறுத்துது, அதையாவது செய்யப்பா. ஆனால் அது மட்டும் போதும்னு சொல்லலை, இன்னும் மேலே ஒரு படி மேலே நீ ஆண்டவருக்குரியதை யோசி. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாங்க, சீசருக்கு வரி கொடுப்பது முறையா? உடனே ஆண்டவர் என்ன சொன்னார், கொடுத்தா கொடு, கொடுக்காட்டி போப்பா, என்டையாப்பா ரொம்ப வழக்கு வர அப்படின்னு கேட்டாரா? ஒரு காயினை கொடுங்கடா அப்படின்னார். ஒரு காயினை வாங்கி காட்டினார், இது யாருடைய எழுத்து, இது யாருடைய உருவம், சீசருடையது. தூக்கி போட்டார், சீசருடையதை சீசருக்கு கொடு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அவர் வாயை முடிட்டு போயிடலை. அங்கே கேட்காத ஒரு கேள்விக்கு வாயை திறந்து சொன்னார், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு. பிரைஸ் அலோன் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த தவ நாட்களில் நம்ம கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்குறோமா நிறைவா அப்படிங்கிறத சிந்திக்கணும். ஒரு கணவன் இந்த தியானம்னா என்ன, ரெட்ரீட் என்று சொல்லுவோம், இந்த மூன்று நாள். இதெல்லாம் வந்து நாங்கள் குருக்களாகி எங்களுக்கு வந்து தியானம் வைப்பாங்க. தியானம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க 5 நாள், சிஸ்டர்ஸுங்களுக்கெல்லாம் 8 நாள். ஏன் எங்களுக்கு 5 நாள், அவங்களுக்கெல்லாம் 8 நாள்? வருடாந்திர தியானம் கம்பல்சரியாக நாங்கள் போகணும். நாங்கள் போகலன்னா பிஷப்ட போய் பர்மிஷன் வாங்கணும், காரணம் சொல்லணும். கம்பல்சரி அது, போனால் போகலாம் இல்லை, கம்பல்சரி. எங்களுக்கெல்லாம் கட்டாயமாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் 5 நாள் இருக்கும், வெள்ளிக்கிழமை விட்டுடுவாங்க. சிஸ்டர்ஸுக்கெல்லாம் 8 நாள் இருக்கும். ஏன் தெரியுமா, சின்ன பாவிக்கெல்லாம் 5 நாள், பெரிய பாவிக்கெல்லாம் 8 நாள். பிரைஸ்ல சிஸ்டர்ஸ்லாம் சண்டைக்கு வந்துட்டு போகிறாங்க, இது வேறு. நாங்களாம் சாமியாருங்க வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும், வந்து ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு ரெடி பண்ணணும் இல்லை, அதனால் வெள்ளிக்கிழமை அவுத்து விட்ருவாங்க. அதுக்கு மேலே சாமியார்களை பிடிச்சி வைக்க முடியாது, பிஸி பர்சன்ஸ். பாருங்கள் எதுக்கு இதை சொல்கிறோன்னா, எல்லாருக்குமே இந்த ஆன்மீக சோதனை தேவைப்படுகிறது. ஓடுற ஓட்டத்தை நிப்பாட்டி திரும்பி பாரு, டேர்ன் பேக், உன்னையே நீ பாரு. இன்ட்ரூட் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க, இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நமக்குள்ளேயே பயணம் செய்து பார்க்குற ஒரு காரியம், நம்ம ஆத்மா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பிரைஸ்தலாம் வீட்டுக்கார ஆத்மாவை பார்த்தது போதும், பிள்ளைங்க மேலே நீ கவலைப்பட்டது போதும்,
உன் மனைவி மேலே கவலைப்பட்டது போதும், உன் ஆத்துமாவை நீ பாரு. நம்ம உடம்புக்குள்ள மூணு விஷயம் இருக்குது, ஆத்மா, ஆவி, உடல். உடல் நம்ம பார்க்குறோம், பாட்டெல்லாம் பாடுறோம்ல, ஆவி ஆத்மா சரீரம் உமக்கு தந்தேனையா, பாட்டெல்லாம் பாடுறோம்ல. அப்போ ஆண்டவருக்கு இந்த உடம்பு மேலே, நம்மளுடைய ஆவி மேலே, நம்மளுடைய ஆத்மா மேலே எதன் மேலே அவருக்கு அக்கறை இருக்குதுன்னா, ஆத்மாவின் மீது கடவுளுக்கு அக்கறை இருக்கிறது. ஆத்மாவை தேடித்தான் அவர் வந்துட்டே இருக்கிறாரு, ஆத்மாவை தேடித்தான் அவர் சிலுவையில் ஏறினார். உன் ஆத்மாவை மீட்பதற்காகத்தான் அவர் பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆத்மாவை நேசிக்கிறார், ஆவி பொழிகின்றார், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை உன்னை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவருடைய கிருபை என்ன செய்யும், நம்மளை தொடரும். எப்போ தொடரும், வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு டிவி பாயிட்டு குலதெய்வம் பார்க்கும்போதா, ராஜா ராணி பார்க்கும்போதா?
கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, இவர் எல்லா சீரியலும் பார்த்துட்டதுன்னு சொல்கிறார், நம்ம சீரியல் மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறார்.
ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க,
எல்லா சீரியலும் சொன்ன சாமி, ஏன் சீரியலும் சொல்லலை, என்னம்மா பார்க்குறேன், குலதெய்வம், கொலை தான் அவ்வளோ ஓடி போயிரு அப்படின்னு.
நாகினி, நந்தினி, மோகினி, நாசமாக போன, நீ தொலைக்காட்சியை மூடி வைங்க, இந்த தவ காலத்துலையாவது மூடுங்க. அப்பா அம்மா தான் மூடணும், அப்பா அம்மாவே அதுக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் எப்படி காப்பாற்றுவார்? அதனால தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரு, மரம் தன் கனியிலிருந்து அறியப்படும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு சொல்லிவிடலாம் அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு. அதனால தான் தாய் தந்தையர்கள், தாத்தா பாட்டிகள், எச்சரிக்கை. பிள்ளைகளை குறை சொல்லிட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு நம்ம போகக்கூடாது. நம்ம அடிப்படையை, பேஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். ஆண்டவர் பாருங்கள் அருமையாக இந்த நாட்களில் நம்மளோட பேசுகிறாரு. இசை நம்முடைய தொடக்க நூலில் 3:9 இறைவசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வருது, ஆண்டவர் உன்னை தேடுகிறார், ஆண்டவர் உன்னை தேடி வராரு, மனிதனே நீ எங்கே இருக்கிறாய். தொடக்க நூல் 3:8 நம்ம பார்க்குறோம், ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணிட்டாங்க. இந்த பகுதியை வாசிக்கலாமே, 3:8 வாசிங்க பார்ப்போம். மென்காற்று வீசிய பொழுது நிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவி கொண்டிருந்த ஓசை கேட்டு,
நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார்.
3:8 வாசிங்க.
மென்காற்று
வீசிய பொழுது நிலே
தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலாவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு, மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் முன்னிருந்து விலகி,
ஆண்டவராகிய கடவுளின், நல்ல வார்த்தைகளை பாருங்க, சும்மா வாசிக்க கூடாது. பைபிளை நம்ம எத்தனை முறை வாசிச்சோம் அப்படிங்கிறது கணக்கில் வராது, எவ்வளவு ஆழமாக நம்ம வாசித்தோம். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் 18 முறை வாசித்தேன்னு ஒரு பிரசங்கியார் சொல்லிக்கிட்டே இருந்தாராம், வேதத்தை நான் 18 முறை வாசித்தேன். கூட்டத்திலேருந்து ஒருத்தர் கை தூக்குனார், பிரதர் ஒரு டவுட் அப்படின்னு. எங்கேருந்து வேணாலும் கேளு, நான் வேதத்தை 18 முறை வாசித்திருக்கிறேன். அப்போ அவர் சொன்னாராம், பிரதர் வேதத்தை நீங்கள் 18 முறை வாசிச்சிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். வேதத்தை நீங்கள் 18 முறை புரட்டி இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் வேதம் உங்களை எத்தனை முறை புரட்டி இருக்கிறது அப்படின்னு கேட்டான். பிரைஸ் தி லார்ட். வேதத்தை புரட்டணும் தான், கண்டிப்பாக நம்ம வேதத்தை வாசிக்கணும், வாசிக்காமல் இருக்கக்கூடாது. நீ வேதத்தை அறியலை, திருச்சட்டத்தை அறியாமல் இருப்பது பாவம். நிறைய பேர் கையில் பைபிளே இல்லாமல் நம்ம ஆண்டு ஆலயத்துக்கு ஓடி வரோம், கையில் பைபிள் எடுத்துகிட்டு வரணும். இன்றைக்கி ஆயரவங்க வந்தாங்க இல்லையா, ஒரு ஆயன் நமக்கு மேய்ப்பர், நமக்கு முன்னாடி நிற்கிறவங்க, அவங்க கையில் வரும்போது என்னோட வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். எதோடு வந்தாங்க, என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க, கச்சையோடு வந்தாங்க, அதெல்லாம் ஓகே. கையில் என்ன கொண்டு வந்தாங்க, பைபிள் கொண்டு வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தை உன் கையில் இல்லைன்னா உன் ஆத்மாவுக்கு உயிர் இல்லை. எபிரேயர் 4:12 என்ன சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை. நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் சொல்லுங்களேன், ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது. அது எதுக்கு உயிர் கொடுக்குது, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க. நம்ம உடல் இங்கே இருக்குது, நம்ம ஆத்மா இங்கே இருக்குது, நடுவில் ஆவி வந்து ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த ஆவி என்ன செய்யும்னா, பலன் இழந்து போயிடும். இந்த ஆவி இந்த ஓட்டத்தில் தளர்ச்சி அடைந்துடும். உலக ஓட்டத்தில் இப்போ இந்த அரங்கத்தில் இருந்து நீங்கள் இறைவார்த்தையை கேட்கும் போது உங்களுக்கு அப்படியே பூஸ்டிங்காக இருக்கும். வெளியில் போங்க, உலகத்தை பாருங்கள், பாவ நிலையை எதிர்கொள்ளுங்க, அப்படியே இந்த ஆவி அப்படியே தடுமாற ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஆவி பலனுள்ளதாக இருந்தால் மட்டும்தான் ஆத்மாவின் பக்கம் சாய்ந்து ஆண்டவருடைய காரியத்தை தேடும். அதனால தான் ஆவியானவரை தேடுங்கன்னு சொல்கிறோம். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் பிதாசுதன் பலமுறை போடுறான். நம்ம பிதாசுதன் கோயில் போகும்போது வரும்போது அந்த கோயிலை பார்க்கும்போது சிலுவையை பார்த்தோம்னா பிதாசுதன் பரிசுத்தாவி. இந்த பரிசுத்தாவியை மட்டும் நம்ம ஏற்றுக்க மறுக்கிறோம். ஆனால் பிதாசுதன் போடும்போது மட்டும் பரிசுத்தாவியோடு போட்டுக்கிறோம். தூயாவியை மறக்கடிக்கப்படக்கூடாது. தூயாவி ஒரு மறக்கடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார். அவரை மீண்டும் நம்ம என்ன செய்கிறோம், செயல்படுத்த வேண்டும். அப்போ இந்த ஆவியானவரை நோக்கி கூப்பிடும்போது, ஆவியானவரை நோக்கி ஜெபிக்கும் போது ஆவியானவர் எங்கே வருவார்? ஆவியானவருக்கும் உங்ககிட்ட இருக்கிற ஆவிக்கும் தான் தொடர்பு. அவர் வந்து உனக்குள்ளே இருக்கிற ஆவியை அவர் என்ன செய்வார், பலப்படுத்துவார். ப்ரைஸ் எல்லாம் ஹலேலூயா. உங்கள் ஆவியை அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. பார்த்தீங்களா? அப்போ ஆவியானவர் உள்ளே வந்து எதை உயிரடைய செய்வார்? உன் உடலுக்கு அழகு கொடுக்க மாட்டார், அதெல்லாம் வேற. ஆனால் ஆவிக்கு அழகு கொடுப்பார், பலன் தருவார். அந்த பலன் இல்லாத போது தான் இந்த ஆவி என்ன செய்யுது, உடம்போட சாஞ்சிக்கிட்டு அது உலகின் பக்கமாக ஓட ஆரம்பிக்கும். ஆனால் வேஷம் போடும், பக்திமான் போல வேஷம் போடும். நிறைய ஆலயங்களில் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை கோயில்களில் திருப்பலி நடந்து கொண்டு இருக்கோம். பீடத்திலிருந்து நாங்கள் பார்க்கணும். முன்னாடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த வாசப்படிக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் நிற்பான். அப்படி அவன் எதுக்கு நிற்கிறான்னு எங்களுக்கு தெரியும். உள்ளே இடம் இருக்குது, வந்து உட்காரலாம்ல, உட்கார மாட்டாங்க. இப்போ பெண்களும் சேர்ந்துக்கிட்டாங்க இந்த கோஷ்டியில். சும்மா போனால் சாமியார் திட்டுவாரேன்னு அடுத்த வீட்டு பிள்ளைய ஓசி வாங்கிட்டு போகிறது. சில பேர் பிச்சை எடுக்கிறதுக்கு பிள்ளைய வாங்கிட்டு போவாங்க பாருங்களேன். அந்த மாதிரி உன் பிள்ளைய கொண்டா கொஞ்ச நேரம் நான் வச்சுருக்கேன், நீ பூசப்பார், நீ என்ன போகிற, நாசமாக போக போறியா? தேவ பிள்ளைகளை ஏமாற்றக்கூடாது கடவுளை. ஒரு அம்மா வெளியில் உட்காந்து, நான் சின்ன பிள்ளைகளை விரட்டி விட்டுக்கிட்டு வரேன், அந்த அம்மா பிள்ளைய கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம். உம்மா நினச்சி பாருங்கள், நான் எதேச்சியாக திரும்பத்துக்கு அது உம்மா கொடுக்கறதுக்கு ஒரு சென்டு கனெக்ட் ஆகி போச்சு. நான் பயந்து போயிட்டேன். என்னம்மா அப்படி உங்களுக்கு லட்சாமி குழந்தைக்கு தான் கொடுத்தேன், இந்த உம்மா கொடுக்கறது தான் கோயிலுக்கு வந்தியா? நீ உம்மா கொடுக்க உனக்கு இடமே கிடைக்கல. பிள்ளைக்கு அன்பு செய்ய முடியாது, குழந்தைய அன்பு செய்யணும் தான். அது எங்கே வந்து அன்பு செய்யணும்? கோயிலில் வந்தா பிசாசு உன்னை எப்படி ஏமாத்துறான் பாரு. அதனால தான் பிசாசின் வழிகள் நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு. ஆண்டவரை நோக்கி உன் கண்கள் உயர்ந்திருக்கட்டும். ப்ரைஸ் எல்லாம். உதவி வரும் கண்மலை நோக்கி என்ன செய்யணும், நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அன்னை மரியாள் எப்பொழுதும் தயார் நிலையில் இருந்தாங்க. சூசையப்பர் தயார் நிலையில் இருந்தார். அதனால தான் அவங்களுக்கு திட்டங்கள் வெளிப்படுத்தப்பட்ட பொழுது அவங்க உணர்ந்து கொண்டாங்க. அவங்களுடைய ஆவி எப்பொழுதுமே பலனுள்ள ஒரு இதை இடமா இருந்தது. இன்றைக்கி நம்ம பலன் இல்லாத நிலையில் இருக்கிறோன்னா ஆண்டவர் அழைக்கிறார். பாருங்கள் இந்த ஆதாம் ஏவாள் பாருங்கள், இந்த தொடக்க நூல் 3:8 வாசிக்கிறோம். வாசித்து அக்கா கோபம் படுவாங்க, என்னடா ரெண்டு வரையும் தான் வாசித்து அதுக்குள்ளே நிப்பாட்டி விட்டாரே அப்படின்னு. அக்கா வாசிங்கக்கா, மென்காற்று வீசிய பொழுதுன்னு இல்லை, ஆண்டவராகிய கடவுள் தோட்டத்தில் உழவை கொண்டிருந்த ஓசை கேட்டு
மனிதனும் அவன் மனைவியும்.
யாருமா?
மனிதனும்,
மனுஷனும் அவன் மனைவியும். ஓகே.
ஆண்டவராகிய
கடவுளின் திரு முன்னிலையில் இருந்து விலகி
தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர்.
பிரைஸ் தி லார்ட். யார் ஒளிஞ்சிக்கிட்டாங்க? யார் ஒளிஞ்சிக்கிட்டாங்க? கொஞ்சம் பேர் ஆதாம் ஏவாள் சொல்றீங்க இல்லையா, அங்க என்ன எழுதியிருக்குது? மனுஷனும் அவன் மனைவியும். ஈஷ் அண்ட் ஈஷா எபிரேய வார்த்தை, காமன் டேர்ம் தான் யூஸ் பண்ணுறாங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஆதாம் ஏவாளுங்கிற வார்த்தையை போடலை. ஏன்னா அவங்க மட்டும் ஒளியில்லப்பா, பாவம் செய்கிற எல்லாருமே இப்படி தான் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். நீங்கள் அன்பு பிள்ளைகள், இதோ நம்மெல்லாம் பாவம் பண்ணிட்டோம், அதனால் இந்த இடத்துல வந்து நாங்கள் உங்களை பாவிங்கிறதுனால முத்திரை குத்தி பேசலை. நான் ஒரு வாலிப வயதில் நான் காலேஜ் படிச்சிருந்தப்போ இப்படி போனப்போ ஒரு பிரசங்கியார் பேசிகிட்டு இருந்தார். நான் போய் உட்கார்ந்த நேரம் அவர் என்ன பேசினாருன்னு தெரியாது. நான் கொஞ்சம் ஆரம்பிச்சோன்னே தான் போய் இப்படி ஓரமாக உட்காந்தேன். இந்த மாதிரி தான் பெரிய கிரவுண்டு. நீங்கள் எல்லாம் பாவிகள், பாவிகள், பாவிகள். எக்கோ இந்த விரல் இப்படி என்கிட்ட வரும்போது எனக்கு குறு குறுன்னுச்சு. படுபாவி பயலை வந்து உட்காந்த நேரம் என்னைய பாவி நிப்பிட்டாங்க. உடல் அந்த மனுஷன் இப்படி வராரு, நீங்கள் எல்லாம் பாவிகள், பாவிகள், பாவிகள்.
அப்போ பிசாசு நம்மக்கிட்ட பேசும், இங்கே கூட பேசிக்கிட்டே இருக்குது, நிறைய பேர்த்திட்ட பேசிக்கிட்டே இருக்கும். அப்படி பேசுகிறத கேட்குறவங்களா சொல்லுங்கள், ப்ரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, மெஜாரிட்டி வந்து அட்டென்டிவ் ஆகிட்டீங்க. இந்த எடுபட்டு போய் ஏமாத்திக்கிட்டே இருப்பான், வாயை திறக்கப்படாது. இந்த தப்பாவது சொல்லி நீ தப்பிச்சுப்ப, ஆனால் வாயை மூடிட்டு வந்து தப்பிக்க முடியாது. ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள், அப்போ எந்திரிச்சு நான் என்ன செய்தேன், வெளியில் போயிட்டேன். பிசாசு பேசிச்சு, நீ பாவியா, என்னத்த பாவம் பண்ணிவிட்டோம், இருந்தாலும் பாவி பாவிங்கிறான். அப்போ நானும் இப்போ இதே போல் மக்களை சந்திக்க போதும் போலாம் ஆண்டோட்ட கேட்பேன், ஆண்டவர் இவ்வளோ பாவிகள், ஆண்டவர் சொன்னார், அன்னைக்கு நீ பாவியாக இருந்தில்ல, ஓடி போயிட்ட வெளியே, நீ இவர்கள் பாவிகளால் என் ஆட்டுக்குட்டிகள், என் சப்தத்தை கேட்டு என்னுடைய குரலை கேட்டு ஓடி வந்த என்னுடைய அன்புக்குரிய ஆட்டுக்குட்டிகள் அப்படின்னாரு. ஹல்லேலூயா, கரம் தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்து. ஆண்டவர் உன்னை தேடி வந்தவரை நீ உன் வாழ்க்கையில் மறக்காமல், இவ்வளவு காலங்கள் நீங்கள் ஆண்டவரோடு பயணிக்கிறீங்க, ஆண்டவர் எதுக்கு உங்ககிட்ட இந்த காரியத்தெல்லாம் உணர்த்துறாருன்னா, இன்னும் ஆழமாக எனக்கு நீ ஊழியம் செய்யணும், உன்னுடைய அன்பு இன்னும் ஆழமாக மாறணும், நான் நீ எனக்கு தேவையான ஒரு கருவியாக இருக்கிற, அதனால் உன்னை நான் கூப்பிட்றேன் அப்படிங்கிறார். ப்ரைஸெல்லாம் ஆண்டவர் ராயப்பரை பார்த்து சொன்னார், நீ என்னை அன்பு செய்கிறியா? அவர் ரொம்ப கேஷுவலாக, ஆமாம் ஆண்டவரே அப்படின்னார். திருப்பி கேட்டார், நீ என்னை அன்பு செய்கிறியா? என்னடா ரெண்டாவது தடவை காதில் உழுவில் போல இருக்கே அப்படின்னு, ஆமாம் ஆண்டவரை நான் அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டேனே. மூணாவது தடவை கேட்டார், ராயப்பா நீ என்னை அன்பு செய்கிறியா? இப்போ தான் அவருக்கு புரிஞ்சிச்சு, ஆண்டவர் வில்லங்கமாக கேட்குறாரு, இது வந்து விளையாட்டாக கேட்கல அவர் அப்படின்னு. ஆண்டவரே நான் அன்பு செய்கிறது உங்களுக்கு தெரியுமே அப்படின்னார். இப்போ அதே காரியத்தை நம்மகிட்ட கேட்குறாரு, வெறும் பக்தனாக இருக்கிறியா இல்லை சீடத்துவத்துக்கு நீ ரெடி ஆகிட்டியா? ப்ரைஸ் சொல்லும். தூத்துக்குடி சீடத்துவ வாழ்க்கைக்கு நிறைய பேர் அழைக்கிறது, ஏன்னா இந்த இடத்துல இஸ் அ டார்கெட்டட் பிளேஸ். ப்ரைஸ் அலார்ட். தூத்துக்குடி இஸ் அ டார்கெட்டட் பிளேஸ் ஃபார் டெவில். பிசாசு இந்த எல்லைகளை வகுத்து வச்சுட்டான். இன்றைக்கு இந்த இடம் இவ்வளோ தூரத்துக்கு நிற்கிது அப்படின்னா, அது உங்களுடைய ஜபத்தால் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ப்ரைஸ் அலார்ட். நமக்கு தெரியாது பிள்ளைகளே, நமக்கு தெரியாது, நம்ம ஜபத்தால் தான் நடந்துச்சுன்னு யாராவது சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. நாம தான் புரிந்து கொள்ளணும், என் ஜெபத்தால் ஆண்டவர் இந்த இடத்தை ஜெயிக்க வைக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். நாகர்கோவில் போயிட்டு இரவு 11 மணி என்னை கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்குறாங்க. நான் சொன்ன ஒரு எஸ்சிடிசி பஸ்ஸு, கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு போகிறது கிடைச்சா போதும், நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. மணி ஆச்சு ஃபாதர், மணி 11:20 11 மணியோட பஸ் எல்லாம் போயிருக்கும். நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்காக ஏதாவது ஒரு நன்மை செய்வார் அப்படின்னு, ஏன்னா அவருக்காக நான் நின்றுட்டு வரேன் இவ்வளோ நேரம், அவர் ஏதாவது செய்வார்னு. சான்ஸே இல்லை ஃபாதர். நாங்கள் இறங்கும் போது ஒரு வண்டி திருச்சின்னு போட்டு திருச்சின்னு கத்திக்கிட்டு இருந்தார். யார்? கண்டக்டர். நான் போய் பக்கத்தில் நான் சொன்னேன்ல, ஆண்டவர் எனக்காக வண்டி நிப்பாட்டுவார் அப்படின்னு. கண்டக்டர் பார்த்துட்டு, சார் டிக்கெட் ஆகலை சார், ஏறுங்க சார் அப்படின்னார். டிக்கெட் ஆகலைங்கிறது உனக்கு தெரிகிற விஷயம், ஆண்டவர் வண்டியை நிப்பாட்டியிருக்கிறாருங்கிறது எனக்கு தெரிகிற விஷயம். ப்ரைஸ் தி லார்ட். ஏறி 5 நிமிஷம் கூட ஆகலை, வண்டி ஃபுல்லு. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிய கற்றுக்கொள்ளணும், வெளிப்பாடுகளின் தேவனம் ஆண்டவர். இதோ நீங்கள் நம்முடைய ஆயரவர்கள் சொன்னது போல, ஆண்டவர்கிட்ட மன்றாடு நீங்கனாக்க அவர் வெளிப்படுத்துவார். உன்னுடைய ஆத்மா எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிறது, இன்னும் நீ உன்னுடைய ஆன்மீக எழுச்சியில் எவ்வளோ தூரம் எழுந்திரிச்சு போகணும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார் பிள்ளைகளே. இதைத்தான் குறித்து நம்ம சிந்திக்க அழைக்கப்படுறோம். ஆதாம் ஏவாள் பாருங்கள், அவங்களுக்கு மட்டும் திட்டம் இல்லை, அந்த வார்த்தை மனுஷனும் அவன் மனைவியும். யாரெல்லாம் இங்கே நான் ஆண் பெண் என்று சொல்கிறீங்களோ எல்லாருக்குமே ஆண்டவர் சொல்கிற அழைப்பு, நீ எதற்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு இருக்கிறாய்? ஆண்டவர் தேடுறார் பிள்ளைகளே. ப்ரைஸ் தி லார்ட். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ப்ரைஸ் தி லார்ட். இயேசு உன்னை தேடி வந்தாருன்னா உன் வாழ்வை மாற்றணுமா இல்லையா? உன் வாழ்வு மாறணும், அதுக்கு தான் ஆண்டவர் இப்போ கூட தேடி வரார். வார்த்தையான தேவன் உங்களை தேடுறாரு. அன்றைக்கு தேடினவர், தொடக்க நூலில் தேடினவர் அதோடு முடிச்சிக்கல, இன்றைக்கும் தன் பிள்ளைகளை தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், மின்காற்று வீசிய பொழுது நீ